إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب
நிச்சயமாக எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது. சலாமும் சலவாத்தும் எம்முடைய உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான நபித்தோழர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றவிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான நல்லுள்ளங்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. தூய்மையாக ஒரு உயிர்த்தியாகம் செய்த சிறப்புமிக்க ஒரு நபித்தோழர் பற்றிய ஒரு சம்பவத்தை இன்றைய நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த நபித்தோழர் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்னார் ஷஹீதாகிவிட்டார்கள். அவருக்கு மன்னரை வாழ்வு கிடையாது. சுவர்க்கத்திலே அவருடைய உயிர் பறவையின் உடலுக்கு செலுத்தப்பட்டு தற்போது இருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்திலே உலாவி வந்து கொண்டிருக்கிறார்கள், நேரடியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நபித்தோழர், இவரை போன்ற ஏனைய நபித்தோழர்கள் எல்லாம் உங்களை போன்ற சாதாரணமான மனிதர்கள் தான். எங்களுக்கு போன்றுதான் அவர்களுக்கும் ஆயுள் காலம் இருந்திருக்கிறது. எங்களுக்கு போன்றுதான் வாழ்க்கை வசதிகள், ஊர்கள், இடவசதிகள், சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தற்போது எங்களுடைய கையில் வந்திருக்கிறது. இதனுடைய பின்னணி என்னவென்று நாங்கள் சிந்திப்போமேயானால், தற்போது நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோமே, இந்த இஸ்லாத்தை நாங்கள் பின்னால் இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு உருப்படியாக கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய வழியை நாங்கள் காண்போம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது செயல் வடிவிலே தொகுக்கப்பட்டது. இந்த இஸ்லாத்தின் அந்தரங்கமான விடயம்தான் ஈமான். அது உள்ளம் சார்ந்தது, அது கொள்கை சார்ந்தது. இந்த கொள்கையை செயல்படுத்தும் போது இஸ்லாம் என்ற வடிவிலே பிரதிபலிக்கின்றது. இந்த இஸ்லாம் மானமிழந்து, மரியாதை இழந்து, உயிரிழந்து, சொத்து இழந்து, குடும்பங்களை இழந்து, பல்வேறு சுகபோகங்களை எல்லாம் இழந்து, பல்வேறு துன்ப துயரங்களுக்கும் தியாகங்களுக்கும் மத்தியிலே பல்வேறால் உருவாக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு அது அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டு தற்போது நம்முடைய பார்வைக்கு எட்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்களும் இது போன்ற நிகழ்வுகளை இனங்கண்டு இதை நாங்கள் சிந்தித்து நாங்களும் இவர்களுடைய சிறப்புகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே, இந்த சத்திய இஸ்லாத்திலே இணைந்திருக்கிறோம். வேறு எந்த ஒரு உலக ஆதாயங்களும் கிடையாது. ஏன்? அன்றிருந்த நபித்தோழர்களுடைய வாழ்விலே அவர்கள் இருந்த அமைப்பு முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு தான்.
வேறு பெயர்கள் இயக்க பெயர்கள் எதுவுமே கிடையாது. அதே அடிப்படையிலே இன்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். காரணம், அல்லாஹ் இறக்கியதை மட்டும் பின்பற்றுங்கள், அதை தவிர உள்ள வேறு எதையும் பின்பற்ற வேண்டாம். கலீலம்மா ததக்குரூன், நீங்கள் குறைவாகத்தான் சிந்திக்கின்றீர்கள். சிந்தனை எதனால் ஊற்று எடுக்கிற சிந்தனை குறைந்து போகிறது என்று சொன்னால், உலக வாழ்வில் உள்ள சுகபோகங்கள், உலக வாழ்வில் உள்ள அந்த இன்பங்கள் எல்லாம் இம்மை சூழும் போது உணர்வுகள் உணர்ச்சிகள் பெறுகின்றன, அறிவு மங்கி போகின்றன. அதனால் குறைவாக சிந்திக்கின்றோம். சிந்தனைக்கு எதை எட்டுகிறோம் அதை நாங்கள் செய்து கொண்டு நாகரிகம் என்று சொல்லிக்கொண்டு பல்வேறு இயக்கங்களாக, கொள்கைகளாக, கோட்பாடுகளாக பிரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் எல்லாம் அவர்கள் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை அவர்கள் புரியவதற்காக வேண்டி, விளங்குவதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்வார்கள். முயற்சி செய்து பார்த்தால் அல்லாஹ் சொல்கின்ற விஷயம் இருக்கிறது, இவ்வளவு மகத்தான விஷயமா? ஏனைய சமூகங்கள் எல்லாம் இந்த விஷயத்திலே மிக மடமையிலும் மூடத்தனத்திலும் மூழ்கி இருக்கின்றது என்று தன்னை சீர்திருத்திக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வான். வல திக்ருல்லாஹி அக்பர், காரியங்களிலே ஆகப்பெரியது அல்லாஹ்வை நினைவு செய்வதாகும். ஆகவே அவனுக்கு கிடைக்கின்ற இந்த உலகத்திலே மிகப்பெரிய சொத்து என்ன? அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் பிஃபதலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக யஃப்ரஹு, அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டும் அருளை கொண்டும் நீங்கள் சந்தோஷம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஹுவ ஹைரும் மிம்மா யஜ்மஊன், இதெல்லாம் இவர்கள் சேகரித்து வைத்திருக்கின்றதை விட மேலானதாகும். இதை அன்றிருந்த நபி தோழர்கள் உணர்ந்தார்கள். அதனால்தான் அவர்களுடைய வரலாறுகள் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அல்லாஹு தஆலா பாதுகாத்து படிப்பினை ஆக்கி தந்திருக்கிறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவம், அதற்கு பிறகு வந்த விடயங்களை அல்லாஹு தஆலா பாதுகாப்பதாக பொறுப்பெடுக்கவில்லை. ஆக முதலாவதாக நீண்ட நெடிய சம்பவங்களாக இருக்கின்றன, உங்களுக்கு தேவையான விடயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த இஸ்லாம் ரெண்டு கட்டத்திலே பரிணமித்து உள்ளது. ஒன்று மக்காவுடைய கட்டம், அடுத்தது மதினாவுடைய கட்டம். மக்காவுடைய கட்டத்திலே சுதந்திரமா இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. அல்லாஹு தஆலா சுதந்திரமான ஒரு சூழ்நிலையை மதினாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். மதினாவிலே மதினாவாசிகளான அவர்கள் அன்சாரிகளாக முஹாஜிர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த முஸ்லிம்களை அரவணைத்தார்கள். இஸ்லாம் ஒரு சுயாதீனமாக நல்ல முறையில் உருவெடுத்து வளர்ந்தது. அப்பொழுது இங்கிருந்த மக்காவாசிகள் கௌரவத்தினாலும் தங்களுடைய குல பெருமையினாலும் குரோதத்தினாலும் என்ன செய்தார்கள்? அன்றிருந்த அந்த இஸ்லாத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களை அழித்து இந்த இஸ்லாம் என்ற கொள்கையை இல்லாமலாக்கி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஷைத்தானுடைய தாகூதுடைய கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதிலே முதலாவது நடந்த ஒரு போர் தான் உங்களுக்கு தெரியும், பத்ர் போர். அதிலே முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். தோல்வி அடைந்த இந்த நிராகரிப்பாளர்களுக்கு கடும் விரோதம் அதிகமானது. யாரெல்லாம் தங்களுடைய உறவினர்களை பழி தீர்த்தார்களோ அவர்களை சமயம் பார்த்து கருவறுக்க வேண்டும் என்று அவர்கள் காழ்ப்புணர்வோடு வெறியோடு அவர்கள் கொண்டு அமர்ந்திருந்தார்கள். இப்படி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே பல சதிகளை அவர்கள் செய்தார்கள். பல சதிகள் நடந்தன. இஸ்லாத்துக்கு என்ன பங்கங்கள் விளைவிக்க வேண்டுமோ, முஸ்லிம்களுக்கு எந்த துன்பங்களை அவர்கள் இழைக்க வேண்டுமோ, அவ்வளவெல்லாம் அவர்கள் சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். இதனுடைய முழு பங்கும் ஷைத்தானுடைய பங்காகும். ஏ ஷைத்தானுக்கு இந்த பைஅத் என்று செய்யப்படக்கூடிய வாக்குறுதி இருக்கிறதே அவனுக்கு பிடிக்காத காரியம். அகபா உடன்படிக்கையிலே மக்காவிலே ஒளிந்து ஒளிந்து இஸ்லாத்தை போதித்து அந்த சஹாபாக்கள் எல்லாம் மதினாவில் இருந்து வந்த தோழர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது ஷைத்தான் என்பவன் பெரிய அந்த நகரங்களுக்கு போய் கூக்குரலிட்டான் என்று வருகிறது. இன்னார் இன்னார் குலத்தாரே, உங்களுக்கெல்லாம் கேடுதான். ஏன்? அவர்கள் வளர்ந்து கொண்டு செல்கிறார்கள். இந்த பைஅத்தின் ஊடாக இந்த இஸ்லாம் என்ற ஒன்று உருவாக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா அறிவுறுத்திய விடயம் அந்த அடிப்படையில் வார்த்தெடுக்கப்பட்ட நபி தோழர்கள் எல்லாம் பல முறையிலே அவர்கள் தியாகம் செய்து இஸ்லாத்தை வளர்த்தார்கள். அது ஒரு புறம், அதே நேரத்திலே சதி திட்டத்துக்கு முகம் கொடுத்தார்கள். மதீனாவில் இருக்கும் போது உள்ளால் இருக்கக்கூடிய முனாபிக்குகள், இரட்டை முகத்தான்கள், காபிர்களோடு ஒரு முகமும் முஸ்லிம்களோடு மறுமுகமும் காட்டிக் கொண்டவர்களுடைய விஷயத்திலே சமாளித்தார்கள். இப்படி பல இன்னல்களுக்கும் நபியும் தோழர்களும் இந்த முஸ்லிம்கள் எல்லாம் முகம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். கடும் ஒரு வதையோடு இந்த இஸ்லாத்தை பின்பற்றினார்கள். எதற்கு கஷ்டப்பட்டார்கள், எதற்காக வேண்டி இந்த இன்னல்களுக்கு ஆளானார்கள் என்றால், முடிவில்லாத ஒரு இன்பம் வர இருக்கிறது, அதுக்கு பிறகு துன்பம் வராது, நிம்மதியுடன் கூடிய இன்பம், அந்த வாழ்வை அனுபவிப்பதாக இருந்தால் கஷ்டம் படத்தான் வேண்டும் என்ற அறிவு அவர்களிடத்தில் இருந்தது, அந்த புரிதல் அவர்களிடத்தில் இருந்தது. அதன் காரணமாக அவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் சாதாரணமைகளாக இருந்தன. நாங்கள் ஏன் ஒரு சோதனை வரும்போது ஆடி போகின்றோம், ஏன் துன்பப்படுகிறோம் என்றால், எங்களுக்கு அந்த அளவுக்கு ஈமானுடைய அந்த உறுதி இல்லாமல் இருப்பதுதான். ஈமானுடைய உறுதி, ஈமான் பலமிழந்து ஏன் போகிறது என்றால், போதிய அளவுக்கு மார்க்க அறிவு எங்களிடத்தில் வராததன் காரணமாகத்தான். ஆகவே முடியுமான வரைக்கும் அல்லாஹ் பற்றிய விடயங்களை புரிவதற்கு நாங்கள் அதிகம் அதிகம் முயற்சி செய்ய வேண்டும். ஷைத்தான் என்பவன் ஒருபோதும் எங்களை வழிகெடுத்து விடக்கூடாது. தெரிந்த விடயம் தானே, இதைத்தானே சொல்கிறார், அடுத்தது இதுதான் வரப்போகிறது என்றெல்லாம் ஷைத்தான் உள்ளத்திலே, இன்ன ஷைத்தான எஜிரி மின்ன இன்சானி மஜ்ரத்தம், இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருப்பான். அவனுக்கு எதிராக எதிர்த்து போராட்டி போரிட்டு நாங்கள் உள்ள தளவிலே இந்த இஸ்லாத்தை விளங்கி விளங்கி பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே இவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள், பல சதி திட்டங்கள் தீட்டினார்கள். அதிலே பிடிப்பட்டவர்களில் ஒருவர் தான் குபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த அளவுக்கு பிடிப்பட்டார்கள் என்றால், ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்பதாக நடித்துக் கொண்டு வந்து நபி அவர்களிடத்திலே, எங்களுக்கு எங்களுடைய ஊர்களிலே இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு, இஸ்லாத்தை கற்றுத்தருவதற்கு ஒரு சில நபர்களை எங்களுக்கு தாருங்கள், முஸ்லிம்களை தாருங்கள், அவர்களூடாக நாங்கள் இஸ்லாத்தை நாங்கள் மார்க்க விளக்கங்களை கேட்டு உண்மையை உணர்ந்து நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்களிடத்திலே வாக்குறுதி வாங்கி ஒரு 10 நபித்தோழர்களை நபியிடம் இருந்து எடுத்துக்கொண்டு சென்றார்கள். மக்காவுக்கு நெருங்குகின்ற அந்த தருணத்திலே அனைவரையும் கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அவர்களை தங்குமிடத்திலே அமர்த்திவிட்டு ஒரு 100க்கும் அதிகமானவர்கள் ஒன்றிணைந்து இவர்களுக்கு எதிராக கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள். விஷயம் தெரிந்த இந்த நபித்தோழர்கள் எல்லாம் மதினாவாசிகள். மதினாவாசிகள் என்பவர்கள் யுத்த தந்திரம் தெரியாதவர்கள், ஆனால் இஸ்லாத்துக்காக போரிட வேண்டும் என்று துணியக்கூடியவர்கள், தற்காப்புக்காக வேண்டியவர்கள். அவர் எதிர்முயற்சி செய்தார்கள். இருந்தும் 7 நபித்தோழர்களை இவர்கள் கொண்டு விட்டார்கள். 3 நபித்தோழர்கள் மாத்திரம் மலையிலே ஏறிவிட்டார்கள். பிறகு பொய் வாக்குறுதி அளித்தார்கள், நீங்கள் வந்துவிட்டால் உங்களை நாங்கள் அடிமையாக விட்டுவிடுவோம், உங்களை கொல்ல மாட்டோம். இப்படி வாக்குறுதி வாங்கிக் கொண்டு அவர்களை சிறைப்பிடித்து மக்காவுக்கு கொண்டு வந்து, யாரெல்லாம் தங்களுடைய உறவினர்களை கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய கொலை வெறியில் இருக்கக்கூடிய அந்த உறவினர்களுக்கு பழித்திருப்பதற்காக கொடுத்து விட்டார்கள். அதிலே 3 பேர்களிலே 2 பேர் நபித்தோழர்கள் மரணித்து விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். ஒருவருடைய உடலை யாழ்லா எதிரிகளுடைய எதிரிகளிடத்திலே என்னுடைய உடல் கிடைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாவிடத்தில் துவா செய்தார். அல்லாஹு தாலா அவருடைய உடலை காணத்தில்லாமல் ஆக்கிவிட்டான். அவர்கள் எங்கு தேடியும் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடலை கண்டு கொள்ளாமல் போனது. இறுதியிலே பிடிப்பட்டவர்கள் குபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்காவுக்கு கொண்டு செல்லப்படுகிறார், சிறை வைக்கப்படுகிறார். முஹர்ரம் உடைய மாதமாக இருப்பதால் எல்லோருக்கும் ஒரு வளமை இருந்தது, அங்கு போர் புரிவது தடுக்கப்பட்டது. முஹர்ரம் மாதம் மக்கா வாசிகளுக்கும் புனிதமாகத்தான் இருந்தது. ஆகவே அந்த முஹர்ரம் மாதம் கழித்ததன் பிறகு சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும். வரலாற்றிலே எந்த ஒரு மனிதனும் இந்த சம்பவத்தை பார்த்து குலை நடுங்க வேண்டும், அப்படி அவருடைய வக்கிரத்தனத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எந்த சாப்பாடும் கொடுக்கவில்லை. அந்த உறவினர்கள் யாரு, ஹாரித் என்ற அந்த காவிரை கொண்டவர்கள் மதினாவாசிகள். அவர்களிலே பிடிப்பட்ட இந்த குபை ரலியல்லாஹு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க இருக்கிறவர்கள் யார், உக்பத் இப்னு ஹாரித், அதே போன்று வலித் இப்னு ஹாரித், அதே போன்று ஜைனப் இப்னு ஹாரித். 2 மகன் 1 மகள் பிறகு இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் இவர்கள், அது வேறு விடயம். இவர்கள் சிறையிலே வைக்கின்றார்கள், தங்களுடைய வீடுகளிலே அடைத்து வைக்கின்றார்கள். அப்பொழுது இவர்களுக்கு விளங்கிவிட்டது. இவர்கள் சொன்னார்கள், காலையிலே நீ சூரியன் உதிக்கும் போது பிணமாகத்தான் இருப்பாய் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய தருணத்தை அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு ஜைனப் பின் ஹாரித் என்ற அந்த பெண்மணியிடத்திலே, எனக்கு ஒரு சவர கத்தியை தாருங்கள், நான் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றேன், என்னுடைய மறைவிடத்திலே முடிகள் இருக்கின்றன, மீசைகளை கத்தரிக்க வேண்டும், அல்லாஹ்வை அல்லாஹ்வின் தூதர் எப்படி அழகான தோற்றத்தை எமக்கு வலியுறுத்தினார்களோ, தாடியை வளர்த்தி மீசையை கத்தரித்து மறைவிடத்திலே அக்குள்கள் எல்லாம் ரோமங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு தூய்மையானவர்களாக அந்த நிலையிலே நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், எனக்கு அதற்காக வேண்டி சவர கத்தியை தாருங்கள் என்று கேட்டார்கள். அந்த பெண்மணியும் கொடுத்து விட்டார். அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் என்ன செய்தார், தன்னுடைய உடம்புகளில் உள்ள ரோமங்களை அகற்றுவதற்கு அவர் அகற்றிக் கொண்டிருந்தார். அந்த பெண்மணியுடைய குழந்தை அவளை தெரியாமல் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சென்று விட்டது. அந்த குழந்தையை அவர் மடியிலே தூக்கி இருத்தாட்டி கொஞ்சிக் கொண்டிருந்தார். பெண்மணி காண்கின்றால், குழந்தை எதிரியினுடைய கையில் இருக்கிறது. உடனே பதறிவிட்டால், உடனே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பதற வேண்டாம், அன முஸ்லீம், நான் முஸ்லீம், யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவன் அல்ல, என்னுடைய நோக்கம் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டியது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேரடி பயிற்சி பெற்றவன் நான், எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று இதை காரணம் காட்டி கூட அவர் கத்தியை வைத்து தப்பித்திருக்கலாம், குழந்தையை காரணம் காட்டி தப்பித்திருக்கலாம், அதை அவர் விரும்பவில்லை. ஏன், அழகான சந்தர்ப்பம் அல்லாஹ்வுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம், என்னென்ன நிலையிலே நாங்கள் மரணிப்போமோ, என்ன நிலையில் நாங்கள் ஆகுவோமோ என்று பதறிக்கொண்டிருக்கின்ற சஹாபாக்கள், இறுதியிலே நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, தூய்மையான நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று, இதை நான் அனுபவிட மாட்டேன், பயப்படாமல் குழந்தையை புடியுங்கள் என்று கொடுத்துவிட்டு அவர் அந்த அக்குள் ரோமத்தை வலித்து விட்டார். இஸ்லாத்துக்கு ஏற்றதன் பிறகு இந்த பெண்மணி சொல்கிறார், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள், திராட்சை கனிகளை உட்கொண்டிருந்தார்கள். மக்காவிலே அந்த சீசனிலே அந்த திராட்சை கனிகள் எங்குமே கிடையாது. பிடிப்பட்ட கைதி, பட்டினியாக கிடத்தப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட வேண்டியவர், அல்லாஹ்வை தவிர அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றவள். அவள் சொல்கிறாள், அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இவருக்கு உணவளிக்கவில்லை. அப்படி அவர்கள் திராட்சை கனிகளை உட்கொண்டிருந்தானா, கண்ணால் கண்டேன், வல்லாஹி என்று சொல்கிறார். புகாரியிலே இந்த சம்பவம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு அடுத்த நாள் காலையிலே அவர் கழுமரம் ஏற்றப்படுகிறார், சங்கிலிகளால் உடல் பிணைக்கப்படுகிறது. 1000 வீரர்கள், பயிற்றுவிக்கப்பட்ட வீரர்கள், இவருடைய உறவினர்கள் வாள்களுடன் ஈட்டிகளுடன் அவர்களுக்கு உடலை நோக்கி எரியப்படுகிறது, வாள்களால் வெட்டப்படுகின்றன, அம்புகள் எல்லாம் தைக்கப்படுகின்றன, உடல் சல்லடையாக்கப்படுகின்றன, துடிதுடிக்கிறார். ஆனால் இவருடைய அந்த எண்ணம், மக்காவாசிகளுடைய எண்ணம், இத்தகைய கைதிகளை பிடித்து தலையை வெட்டி மண்டை ஓட எடுத்து துப்புரவு பண்ணி அதில் மதுபான மருந்த வேண்டும் என்று அவர்கள் வெறியோடு இருந்தார்கள். அந்த நிலைக்கு அவர் ஆளாகக்கூடிய நிலை வந்து கொண்டிருந்தது. அம்புகள் எரியப்பட்டன, துடிதுடிக்கின்றார், சாகவிடவில்லை. பல்வேறு அம்புகள் தைத்ததன் பிறகும் அவரை கீழே விழுத்தாட்டப்பட்டது. துடிதுடித்து சாக வேண்டும் என்று சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் தான் சயீத் இப்னு ஆமீர். இந்த சம்பவத்தை பார்த்து பிறகு இஸ்லாத்துக்கு வருகிறார். பாருங்கள், நபித்தோழர்களுடைய பண்புகளை, கீழே விதையாக விதைந்தாலும் ஒன்னும் உரமாக வேண்டும் அல்லது மரமாக வேண்டும், திரும்ப எழும்ப வேண்டும், மண்ணோடு மண்ணாக போய்விடக் கூடாது என்ற ரீதியில் இஸ்லாம் வளர வேண்டும், தான் விழுந்தாலும் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்ற அதே ஒரு நோக்கம் மௌத்து வரைக்கும் இருந்தது. அதே போன்று பழி தீர்த்தவர்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்ற விடயம் இருக்கிறது, பின்னால் வருகிறது. அப்பொழுது அவர் துடி துடித்துக் கொண்டிருந்தார். அதிலே நிராகரிப்பாளர்களில் ஒருவன் கேட்டான், நீ துடி துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் இருக்கிறதே, இந்த நிலையிலே உன்னுடைய நபி, உன்னுடைய தோழர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, இந்த முஹம்மது இந்த நிலைக்கு இருப்பதை நீ விரும்புகிறாயா? ஏன், தெரியாமல் இவரை பின்பற்றிக் கொண்டு நான் இவர்களிடத்தில் மாட்டுப்பட்டு விட்டேனே, என்னுடைய வாழ்க்கை துளைந்து விட்டதே என்ற எண்ணம் வருமே, அதை கிளறுவதற்காக வேண்டி என்ன சொன்னார், இந்த நிலையிலே உன்னுடைய தோழர் முகம்மது இருப்பதை நீ விரும்புகிறாயா? அல்லாஹு தஆலா அவருக்கு மேலும் மேலும் அருள் புரிய வேண்டும். அந்த சஹாபி என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், இந்த நிலையிலே இல்ல, சொகுசாக என்னுடைய வீட்டிலே நான் வாழும் போது அவருக்கு ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன். அதாவது துடி துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சக்கராத்து காலியின் போதும் சொன்னார், எப்படி உயிரை விட மேலாக அவர்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எங்களை போன்ற சாதாரண சஹாபி அவர்கள், ஆனால் ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவான் அல்லாஹ் புரிந்து கொண்டான். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களை விமர்சிக்காதீர்கள், பேசாதீர்கள், அவர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தானியம் கொடுத்தாலும் செலவழித்தாலும் நீங்கள் உகது மலை அளவுக்கு தங்கம் கொடுத்ததுக்கும் ஈடாகாது. ஈமானுடைய உறுதி, நான் சொகுசாக இருந்து அவருடைய முள் காலிலே முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன், இந்த நிலைக்கு வருவதையான விரும்புவேன். அப்பொழுதும் சொன்னார். இதை பார்க்கும் போது சாயித் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவமா, இப்படி அளவுக்கு இவர்கள் அதாவது இஸ்லாத்தை ஒரு சிலர் தெரிந்து கொண்டு நிராகரித்தார்கள், ஒரு சிலர் தெரியாமல் நிராகரித்தார்கள், அதாவது வகுப்புவாதமாக ஒரு நபரை பிடிக்காதன் காரணமாக தன்னுடைய போக்குக்கு பிடிக்கவில்லை என்றெல்லாம் நிராகரித்தார்கள். இத்தகைய நிராகரிப்பை எல்லாம் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டவர்கள் அன்றிருந்த உலமாக்கள். ஆகவே அவர்களில் ஒருவர் தான் கேட்டார், அவர் இவ்வாறு சொன்னார், பாருங்கள் இவருடைய ஈமானிய உறுதியை, இது போன்று ரத்தம் செந்தி வேர்வை சிந்தி மானம் இழந்து மரியாதை இழந்து குடும்பத்தை இழந்து சொத்து சுகங்கள்லாம் இழந்து இந்த இஸ்லாத்தை வளர்த்து விட்டு என்னுடைய கையிலே தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நபி தோழர்களும் நபியும். நாங்கள் எப்படி இவரை இந்த இஸ்லாத்தை கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டும், இந்த இஸ்லாத்தை எந்த முறையில் நாங்கள் வளர்த்து வெற்றிகரமானதாக உலகெங்கும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அக்குழு கோலிகாதா அஸ்தகஃபிருல்லாஹ் அலிவலம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வஅத். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், எதிரிகள் எல்லாம் தங்களை தாக்க வருகின்றன, நபியும் தோழர்களும் மதீனாவிலே இருக்கின்றார்கள், இதோடு கதை முடிந்து விட்டது. இறுதி தூதர் என்று சொல்கிறாரே, இவருடைய கதை முடிந்து விட்டது, சஹாபாக்களுடைய கதை முடிந்து விட்டது என்றால் இஸ்லாம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். அப்பொழுது சஹாபாக்களை தவிர வேறு யாரும் உதவியாளர்கள் இல்லை. என்ன சொன்னார்கள் நபியே, சஹாபாக்கள் எல்லோரும் அதிலே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கின்றார்கள், நபியே மூசாவுடைய அந்த கூட்டத்தினர் சொல்வதை போன்று நான் உங்களை சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டோம், என்ன நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் சண்டை பிடித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இங்கு வாசலோடு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் சொல்லுவோம், ஈசாவுடைய அந்த சீடர்கள் சொன்னார்களே சூரத்து சஃபிலே இறுதி வசனம் 61வது அத்தியாயத்தினுடைய இறுதி வசனத்தில் என்ன வருகிறது, யாய் வல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே, கூனு அன்சாருல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக நீங்கள் ஆய்விடுங்கள், ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிக்மத் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ் ஒத்துழையுங்கள், இவ்வாறு ஆகிவிடுங்கள். கமா கால ஈசா இப்னு மரியம் அல் ஹவாரியீன், ஈசாவுடைய அந்த சீடர்கள் ஹவாரியீன்கள் இருக்கின்றார்களே அவர்கள் சொன்னது போன்று, மன் அன்சாரி இலல்லாஹ் அவர்களும் இதே நிலைக்கு ஆளானார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொள்வதற்காக வேண்டி அன்றிருந்த மத குருக்கள் எல்லாம் முயற்சி செய்தார்கள். மன் அன்சாரி இலல்லாஹ் எனக்காக அல்லாஹ்வுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று கேட்கும் போது, நஹ்னு அன்சாருல்லாஹ் நாங்கள் உதவி செய்கிறோம் என்று அவரிடம் அவரோடு இருந்த மார்க்கத்தை கற்ற அந்த முஸ்லிம்களான ஜமாத்து முஸ்லிம்களான சீடர்களான ஹவாரியீன்கள் சொன்னார்கள். பனு இஸ்ரவேலர்களிலே ரெண்டு சாரார்களாக பிரிந்தார்கள். பனு இஸ்ரவேலர்கள் முஷ்ரிக்கீன்களாக இருக்கும் போது அவர்களில் ரெண்டு சாரார், ஒரு சாரார் ஈமான் கொண்டவர்களாகவும் ஒரு சாரார் நிராகரிப்பாளராகவும் இருந்தார்கள். இதன் மூலமாக ஈமான் கொண்டவர்கள் நிராகரிப்பாளருக்கு எதிராக வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த நிலையை சஹாபாக்கள் ஞாபகம் காட்டி முயற்சி செய்து இந்த இஸ்லாத்தை எல்லாம் வளர்த்தார்கள். அதிலே உயிர் தியாகம் செய்தவர்கள், மான மரியாதை இழந்தவர்கள், சொத்து துஸ்துவங்களை இழந்தவர்கள், தம்முடைய குடும்பங்களை பிள்ளை குட்டிகளை இழந்தவர்கள் இப்படி எல்லாம் இருந்தார்கள். இவர்கள் இது எதற்காக வேண்டி என்றால் உண்மையான சுயநலம்தான். மறுமையிலே நல்லவர்களோடும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். எவ்வளவு தான் காசி பணம் இருந்தாலும் நிம்மதி என்ற ஒன்று இல்லாவிட்டால் அது ஒருபோதும் அது பயனளிக்காது. எவ்வளவு பேரை பார்க்கின்றோம், காசு பணம் இருக்கிறது நிம்மதி கிடையாது. ஆனா நிம்மதி இருக்கிறது காசு பணம் கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களை பாருங்கள். காசு பணம் இல்லாவிட்டாலும் நிம்மதி இருக்கிறது. அந்த நிம்மதி எது? அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாவை நினைவு கூறுவதன் ஊடாக, அல்லாஹ் சார்ந்த இந்த விடயங்களை எல்லாம் நினைவு கூறுவதன் ஊடாக உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. சும்மா அல்லாவை நினைத்து விட்டால் அமைதி அடைந்து விடுமா? என்ன விஷயம்? அல்லாவை நினைக்கும் போது, அல்லாவுக்காக வாழும் போது, அல்லாவுக்காக தியாகம் செய்யும் போது இதற்கு கிடைக்கின்ற கூலி இருக்கிறது. அல்லதீன் ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறார்களே, லஹும் அஜ்ரும் கைரு மம்னூன், முடிவுறாத கூலி கிடைக்கும். கூலியில முடிவு இருக்காது. அந்த கூலி கிடைக்கும் போது ஆசை என்ற ஒன்றும் முடிவுறாது. ஆசை வளர்ந்து கொண்டே செல்லும், நிம்மதியோடு அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். கூலி கிடைத்துக் கொண்டே இருக்கும், கூலி முடியாது. அந்த நிம்மதி, அது கிடைக்கும் என்ற நிம்மதி இருக்கிறதே, எவ்வளவு துன்பம் வந்து இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஈட்டிகளை போன்று தைத்தாலும் சரி, சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டாலும் சரி, அது அசைக்க முடியாது. அதனால் தான் அன்று நிராகரிப்பாளர்களின் தலைவனாக இருந்தவன் யார்? அபு சுஃபியான். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் துடித்துக் கொண்டு இந்த வார்த்தையை கூறும் போது என்ன சொன்னார்? ரெண்டு கையையும் குத்தி கொண்டு சொன்னார், நம்ப முடியாத ஆட்களாக இருக்கின்றார்களே இவர்கள், எவ்வளவு செய்தாலும் இவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய ஈமானை விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்று அப்பொழுதும் அவன் சொன்னான். பிறகு பத்து மக்காவுடைய வெற்றிக்கு பிறகுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆகவே பின்னால் இவர்களை சித்திரவதை செய்து கொண்டவர்கள், அந்த பழிவாங்குவதற்காக துடித்துக் கொண்டிருந்த இவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்கள் சொல்லக்கூடிய சம்பவங்கள் தான் இவைகள் எல்லாம். அல்லாஹு தஆலா எதிரிகளின் ஊடாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வைத்து அந்த புனிதத்தை கண்ணியத்தை அல்லாஹு தஆலா உந்த உயிர்த்தியாகம் செய்த முஸ்லீம்களின் ஊடாக வழங்குகின்றான் என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா எங்களுடைய மானத்தை பாதுகாப்பான், மரியாதையை பாதுகாப்பான், நிம்மதியை வழங்குவான் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆகவே அல்லாவை நம்பினால் மட்டும் நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம், கைவிடப்பட மாட்டோம். ஆனால் அல்லாஹ் அல்லாத தாகூதுகள் ஷைத்தான்களுடைய விடயத்திலே நாங்கள் பின்பற்றினால் அவன் மகாபெரும் எதிரி, நாங்கள் நிச்சயமாக கைவிடப்பட்டு நடுரோட்டிலே வந்து சின்ன பின்னமாக சிதறித்தான் போவோம். அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹி வலக்கும்.